விக்டோரியா மாநிலத்தில் 600,000 டாலருக்கு குறைவான பெறுமதியில் தனது முதலாவது வீட்டை வாங்குபவர்களுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி நீக்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. அதே நேரம் 600,000 டாலர் முதல் 750,000 டாலர் வரை பெறுமதியான வீட்டை வாங்குபவர்களுக்கு வரி தள்ளுபடிகளும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சலுகைகள் July 1 முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் இதன் மூலம் ஆண்டொன்றுக்கு தனது முதலாவது வீட்டை வாங்கும் 25,000 பேர் நன்மை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 600,000 டாலருக்கு பெறுமதியான வீட்டை வாங்கும் ஒருவர் ஸ்டாம்ப் டியூட்டியில் 15,535 டாலர்கள் சேமிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்மாற்றத்தினால் பலரின் வீடு வாங்கும் கனவு நனவாகும் என்கிறார் விக்டோரிய மாநில பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் அவர்கள்.
This can represent anywhere between a $15,000 saving and up to about $25,000 in savings. That's enough to furnish the house. That's enough to well, that could be a year's saving. It could be even more than that. It's a really simple, common sense way in which we can support more young couples into the housing market.
ஆஸ்திரேலியாவின் பிரதான நகரங்களில் வீடுகளின் விலை விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து கொண்டே செல்கிறது. குறிப்பாக சிட்னியில் வீடுகளின் விலை கடந்த 12 மாதங்களில் 18% உயர்ந்துள்ளது என்றும், மெல்பர்னில் 13% உயர்ந்துள்ளது என்றும் வீடுகளின் விலைகளை ஆய்வு செய்யும் நிறுவனமான கோர் லாஜிக்கின் தரவுகள் சொல்லுகின்றன. குடியிருப்போர் இல்லாமல் காலியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வீடுகளுக்கு 1% வரி என்று திரு ஆண்ட்ரூ அறிவித்துள்ளார். மெல்பர்னில் மட்டும் குறைந்தது 80,000 வீடுகள் ஆட்களின்றி காலியாக உள்ளன. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் வீடுகள் வாங்கும் நிலை பெரிய சர்ச்சையாகவே உள்ளது என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் கிளாடிஸ் பர் யூஜி கிளியூன் தெரிவித்துள்ளார். வீட்டு விலைகளை கையாள்வது குறித்து வரும் மே மாத பட்ஜெட்டில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்று பெடரல் கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார்.
There will be a very strong focus on this in the budget. And it won't just deal with the challenges faced by first homeowners. We've got to remember that over 30% of Australians actually live in homes that are rented. And when people are finding it hard to get into the housing market, that puts a lot more pressure on the rental market. Now, I'm as much concerned about someone who's on a low income struggling with their rent as I am with someone who I know wants to get into the home ownership market themselves. They're both important challenges for Australians.
புதிதாக கட்டப்படும் வீடுகளுக்கு மட்டும் நெகட்டிவ் கியரிங் என்ற கட்டுப்பாட்டை விதிப்பதன் மூலம் வீட்டு முதலீட்டாளர்களை குறைக்கலாம் என்று லேபர் விரும்புகிறது. ஆனால் இதற்கான திட்டம் திரு மொரிசனிடம் இல்லை என்று பெடரல் லேபர் அமைச்சர் ஆண்ட்ரூ லீ கூறினார்.
This is a guy that's ruled out changes to negative gearing and the capital gains tax discount, which most economists say are helping to blow up the housing market by tilting the hand towards investors and away from first homeowners.
வீட்டு முதலீட்டாளர்களினால்தான் வீடுகளின் விலை உயர்வதாக கூறுகிறார் லிபரல் அமைச்சர் ஜான் அலெக்சாண்டர்.
We're at a 60-year low of home ownership. The projection is that home ownership will be less than 50%. 84% of investors have only one property. You might think that's good that there's 84% of investors, but it means that 16% of investors own everything else. So what does that figure come when home ownership gets to under 50%? I think that's scary. So you'll have a market that's dominated by speculative, opportunistic investors rather than the stabilizing effect on the market of greater levels of home ownership.
ஆனால் நெகட்டிவ் கியரிங்கை முழுவதும் இல்லாமல் ஒழித்தால் வீட்டு சந்தை நிலை குலைந்துவிடும். ஆனால் வீட்டு முதலீட்டாளர்களுக்கு வங்கிகள் வழங்கும் கடன் தொகையினை அரசாங்கம் மட்டுப்படுத்துவதன் மூலம் இதனை கையாளலாம் என்று கூறுகிறார் லிபரல் அமைச்சர் ஜான் அலெக்சாண்டர்.
To me, if you get rid of negative gearing, you take away one of the foundations that creates the value of real estate. So you'll crash the market. We have a problem with the laws as they are. But I think if you look at what APRA did in restricting lending to investors to 80%, that had a dramatic and immediate impact. My thinking is if we could calibrate that figure, we could then control housing inflation driven by investors, much the same as the RBA controls inflation by controlling the prime rate.